நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வட இலங்கையின் அமைதியான கிராமமான செம்மணி சமீபத்தில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளால் மீண்டும் சர்வதேச ஊடக கவனத்தை ஈர்த்துள்ளது. 1990களின் இறுதியில் இவ்விடத்தில் முதன்முறையாக கிடைத்த புதைகுழிகள் இலங்கையின் உள்நாட்டு போரின் அடக்குமுறைகளை உலகுக்கு வெளிச்சமிட்டிருந்தன. கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், நீதிக்கு புறம்பான கொலைகள் வரலாற்றின் இருண்ட கட்டங்கள். 35 ஆண்டுகளுக்கு பின்னர் செம்மணி மீண்டும் கவனத்திற்கு வருகிறது. இம்முறை எலும்புக்கூடுகள் மற்றும் மனித எச்சங்களை பிப்ரவரி மாதம் நடந்த ஒரு கட்டுமான திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் கண்டுபிடித்தனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் தொடங்கப்பட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளில் இதுவரை 65க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அதில் சில பச்சிளம் குழந்தைகளுக்குரியவை. பாடசாலை பைகள், பொம்மைகள் போன்ற தனிப்பட்ட பொருட்களும் அருகில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சான்றுகள் பல வருடங்களாக பதில்கள் இல்லாமல் காத்திருக்கின்ற காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும் தமிழ் புலம்பெயர் சமூகங்கள் இந்த விவகாரம் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. செம்மணி தீராத காயங்களை நினைவூட்டும் இடமாகவும் வரலாற்று பொறுப்புக்கூறலை கோரும் சமூகத்தின் கூட்டு நினைவாகவும் நிற்கிறது. இது குறித்த விவரணத்தை முன்வைக்கும் நான் குலசேகரம் சஞ்சயன். இலங்கையின் வடக்கிலுள்ள யாழ்ப்பாணம் நகருக்கு அருகிலுள்ள செம்மணி என்ற கிராமத்தில் முதலில் 1990களின் பிற்பகுதியில் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உலக கவனத்தை ஈர்த்தது. 1995-96 ஆண்டு காலகட்டத்தில் இலங்கை ராணுவம் யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகள் அமைப்புடன் நடத்திய உள்நாட்டுப் போரில் 100க்கணக்கான தமிழர்கள் காணாமல் போனார்கள். இவர்களில் பலர் படுகொலை செய்யப்பட்டு சோலைகளில், கிணறுகளில், வெளிநிலத்தில் மற்றும் செம்மணியில் பெரும் பொது குழிகளில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டது. கிருஷாந்தி குமாரசாமி என்ற மாணவி செம்மணியில் இருக்கும் ராணுவ சோதனை சாவடியில் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அவர் திரும்பவில்லை என்பதால் அவரது தாய், தம்பி மற்றும் அவரின் நண்பர் ஒன்றிணைந்து அவரை தேடி செம்மணி ராணுவ முகாமிற்கு சென்றார்கள். அவர்கள் மூவரும் அதற்கு பின் காணப்படவில்லை. பின்னர் அவர்கள் எல்லோரது உடல்களும் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருந்தன என்று கண்டுபிடிக்கப்பட்டது. உள்ளூரில் நடத்தப்பட்ட போராட்டங்களைத் தொடர்ந்து 3 ராணுவ வீரர்கள் மற்றும் 2 காவல்துறையினரை காங்கேசந்துறை காவல்துறையினர் கைது செய்தார்கள். 6 ராணுவ வீரர்கள் மற்றும் 1 காவல்துறை அதிகாரி மீது குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் 2 பேர் மீது பின்னர் குற்றம் சாட்டப்பட்டது. மொத்தமாக 9 பேர் மீது இது குறித்த வழக்கு மற்றும் ராணுவ விசாரணை 1996 செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்ற போது லான்ஸ் கார்பரல் சோமரட்ன ராஜபக்ச என்ற ராணுவ சிப்பாய் நீதிமன்றத்தில் கூறிய சில விடயங்கள் அனைவரையும் உலுக்கியது. 300 முதல் 400 தமிழர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ள இடத்தை தன்னால் காண்பிக்க முடியும் என்றும், அந்த கொலைகள் அனைத்தும் மேலிடத்து உத்தரவின் பேரில் நடத்தப்பட்டன என்றும் அவர் வாக்குமூலம் அளித்தார். ராணுவ விசாரணை மற்றும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் 1999 புதைகுழிகள் இருக்குமிடம் ஒன்றை சோமரட்ன ராஜபக்ச அடையாளம் காட்ட அங்கு அகழ்வு பணிகள் நடைபெற்றன. அகழ்வின் போது 15 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதில் 2 பேர் 1996 காணாமல் போனவர்கள் என்பது உறுதியாக்கப்பட்டது. அகழ்வு பணிகள் முதலில் செல்லாது போனதாகவும், விசாரணைகள் முற்றிலும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் பல மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. பல உடல்களில் கைகளும் கண்களும் கட்டி போடப்பட்டு இருந்தனர் என்பது அவர்கள் மரணம் குறித்த பல கேள்விகளை தூண்டிவிட அடையாளமாக அமைந்தன. செம்மணியில் 1996 செப்டம்பர் மாதம் 7ஆம் நாள் மற்றும் அதற்கடுத்த சில நாட்களில் கிருஷாந்தி, ராசம்மா, பிரணவன் மற்றும் கிருபாகரன் ஆகியோரை கொலை செய்ததற்காக சோமரட்ன ராஜபக்ச, ஆர்ஜேஎம் ஜெய்சிங்க, ஏஎஸ்பி பெரேரா, டபிள்யூஏடபிள்யூ ஆல்விஸ், டிஜி முத்துபண்டா, டிஎம் ஜெயதிலக, டிவிஐ குமார மற்றும் ஏபி நிஷாந்தா என்ற 8 ராணுவ வீரர்களும் மற்றும் ஜிபி பிரியதர்ஷன என்ற காவல்துறை அதிகாரியும் 1998 ஜூலை மாதம் 3ஆம் நாள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டனர். சோமரட்ன ராஜபக்ச, ஜெயசிங்க, பிரியதர்ஷன, பெரேரா, ஜெயதிலக மற்றும் குமார ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அல்விஸ், முத்துபண்டா, நிஷாந்தா ஆகிய மூவருக்கும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதேவேளை தோண்டியெடுக்கப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை முதலில் கூறப்பட்ட எண்ணிக்கையை விட மிக குறைவு என்றும், உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு புலனாய்வாளர்களால் முதலில் கூறப்பட்ட புதைகுழிகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும், புதைகுழிகள் சேதப்படுத்தப்பட்டதற்கான சான்று இல்லை என்றும் இலங்கை அரசு கூறியது. 7 ஆண்டுகளுக்கு பிறகும் விசாரணை முடிவடையாத நிலையில் செம்மணியில் மேலும் உடல்கள் எதுவும் அப்போது கிடைக்கவில்லை. 1999 டிசம்பர் மாதத்தில் இலங்கை அரசின் புலனாய்வாளர்கள் குழு ஒன்று 10 மனித எச்சங்களை அடையாளம் கண்டு தாக்குதல் மற்றும் கொலைக்கான ஆதாரங்களை காட்டியது. மீதமுள்ள உடல்களுக்கு இறப்புக்கான காரணம் கண்டறியப்படவில்லை. உடல்களை அடையாளம் காணுதல் 2000 வரை தொடர்ந்தது. 2000 மார்ச் மாதத்தில் 7 ராணுவ வீரர்களை கைது செய்வதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன. ஆனாலும் சந்தேக நபர்கள் அனைவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். 2004 வரை அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த வழக்கை நிலுவையில் உள்ளதாக விவரித்தது. 2006 ஜனவரி மாதம் மத்திய புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த காவல்துறையினர் 6 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட விசாரணையை முடிக்க சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலுக்காக காத்திருப்பதாக தெரிவித்தனர். கொழும்பு நீதிமன்றம் ஒன்று தாமதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியது. 2006 பிறகு செம்மணி புதைகுழிகள் தொடர்பாக அரசு நடவடிக்கை கடுமையாக குறைவடைந்தது. வழக்குகள் தடைப்பட்டன. அதைத் தொடர்ந்து போர் உச்சத்தை தொட்டதும் அதன் பின்னர் இடம்பெற்ற நிகழ்வுகளும் செம்மணி மனித புதைகுழிகள் மீது இருந்த கவனத்தை வேறு இடங்களுக்கு மாற்றிவிட்டன. இலங்கையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கடந்த வருடம் அறிக்கை ஒன்றின் ஊடாக அறிவித்திருந்தது. அந்த அறிக்கை வெளியிடப்பட்டதன் பின்னர் மேலும் 3 மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு, கொக்குத்தொடுவாய் மற்றும் கொழும்பு துறைமுகத்தின் அருகே மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை மட்டுமன்றி செம்மணி அருகில் சித்துப்பாத்தி என்ற இடத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த ஒரு கட்டுமான திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் நிலத்தை தோண்டும் போது எலும்புக்கூடுகள் மற்றும் மனித எச்சங்களை கண்டுபிடித்தனர். 35 ஆண்டுகளுக்கு பின்னர் செம்மணி மீண்டும் கவனத்துக்கு வருகிறது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தொடங்கப்பட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளில் இதுவரை 65க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அதில் சில பச்சிளம் குழந்தைகளுக்குரியவை. பாடசாலை பைகள், பொம்மைகள் போன்ற தனிப்பட்ட பொருட்களும் அருகில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கவை. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையர் நாயகம் வால்கர் டர்க் இலங்கைக்கு அண்மையில் ஒரு அதிகாரபூர்வ பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அதன்போது செம்மணி பகுதிக்கும் சென்றிருந்தார். செம்மணியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி பகுதியை பார்வையிட்ட பின்னர், ஒரு மனித புதைகுழி தளத்தை கடந்த காலம் கண்ணுக்கு தெரியாமல் போகும் இடங்களை பார்வையிடுவது எப்போதும் உணர்ச்சி வசப்படுவதாகவும், செய்ய வேண்டிய ஒரே விடயம் உண்மையை வெளிக்கொணரவும், அன்புக்குரியவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வலி மற்றும் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வரவும், கூடிய தடயவியல் நிபுணத்துவம் கொண்ட சுயாதீன நிபுணர்களால் முழுமையான விசாரணைகள், முக்கியமாக வலுவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
I'm here at mass grave site Chimani near Chafna, and it's always very emotional to visit places where the past, the haunting past, becomes so visible. When you are at a mass grave site, the one thing that needs to be done is thorough investigations, robust investigations by independent experts with forensic expertise who can bring out the truth and bring closure to the pain and suffering of family members whose loved ones were disappeared.
இலங்கையில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 16 ஆண்டுகளாகியுள்ள நிலையில், போரினால் உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படுவோரின் மனித புதைகுழிகள் இன்றும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன என்றும், இலங்கையில் இதுவரை 20க்கும் அதிகமான மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள போதிலும் அதன் விசாரணைகள் நின்றுவிட்டதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இந்த புதைகுழிகளில் புதைத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை அடுத்து, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளும் இந்த மனித புதைகுழி அகழ்வுப் பணிகளில் தலையீடு செய்துள்ளனர். 1999, 2018 மற்றும் 2025 கண்டுபிடிக்கப்பட்ட உடல்களுக்கு உரிய நடவடிக்கை, அடையாளம் காணல், குற்றவாளிகளை கண்டறிதல் ஆகியவை முற்றிலும் நடைபெறவில்லை என்பதை தமிழ் சமூகத்தினர், மனித உரிமை அமைப்புகள் கண்டித்து வருகிறார்கள். அன்எக்ஸ்டிங்விஷ்ட் பிளேம், அணையா விளக்கு போன்ற விழிப்புணர்வு இயக்கங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவிலும் இதுபோன்ற விழிப்புணர்வு போராட்டங்கள் நடைபெறுகின்றன. நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இலங்கையின் தூதரகத்தில் தொடங்கி பல தூதரகங்கள், ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகம் மற்றும் வெளியுறவு மற்றும் வர்த்தகத்துறை வரை தொடர்ந்து சமூக நீதி மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை கோரி விரிவான விளக்கங்களை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வழங்கினார்கள் என்று தெரிய வருகிறது. இதுகுறித்து அதில் கலந்து கொண்ட சதீஷ் என்ற நேயர் எம்மிடம் தனது பார்வையை பகிர்ந்து கொண்டார்.
ஐநா அமர்வு 9ஆம் மாதம் ஆரம்பிக்கப்படுது. அப்ப அதுக்காக நாங்கள் இந்த செம்மணி படுகொலை சம்பந்தமாக அதுக்குரிய ஒரு விழிப்புணர்வோடு எல்லா எம்பசிக்கும் நாங்கள் இந்த செம்மணி புதைகுலி சம்பந்தமாக கோரிக்கைகள் உள்ளடங்கப்பட்ட கோரிக்கைகளாக 2 கோரிக்கைகளை முன்வைச்சு அதுக்குரிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இது செய்து கொண்டிருக்கிறேன். இதுல நான் சிட்னியிலிருந்து கான்பராக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி மெல்பர்ன்லேருந்து வந்திருக்கிறேன். அடலைட்டு பெர்த் எல்லா மாநிலத்திலையும் இருந்து இங்க வந்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப ஒவ்வொரு எம்பசியாக அந்த மகையரண்ட கையெழுத்து அதை கொடுத்து கொண்டு வருகிறோம். இலங்கை தூரகத்திலே இருந்துதான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே இருந்துதான் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம். அதாவது எங்களுக்கு உள்நாட்டில நடந்த எங்களுக்கு இந்த புதைகுழி இந்த படுகொலைகள் சம்பந்தமான எதுக்குமே எங்களுக்கு அங்க எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது. இது உலக நாடு தலையிட வேணும், தலையிட்டுத்தான் எங்களுக்குரிய அதாவது இந்த தீர்மானம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, இந்த அதாவது அந்த நம்பிக்கையோட தான் நாங்கள் இப்ப இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்தோனேசியன் எம்பசி அதுக்கு முன்னால வந்து நாங்கள் அவர்களுக்குரிய இதையும் கொடுத்து அடுத்த கட்டமாக அதிலிருந்து நகர்ந்து பின்லாந்து எம்பசிக்கு நாங்கள் இப்ப போய் கொண்டிருக்கிறோம். அது அங்கேயும் அதை கொடுத்து அது கங்காள நகர் இப்ப நாங்க பின்லாந்து எம்பசிக்கு முன்னால இங்கே நிக்கினோம். அதை விட 12 எம்பசிக்கு இன்னொரு பகுதி சென்று ஒவ்வொரு எம்பசிக்காக கொடுக்கப்பட்டு பங்களாதேஷ், பெல்ஜியம், பிரேசில், சில்லி, சைனா, கொலம்பியா, கோஸ்டோர்சியோ, கொம்பா, பிரான்ஸ், கம்பியா, ஜெர்மனி, இந்தியா இந்த 12 எம்பசிக்கும் ஒரு குழுவாக போய் எல்லா இடத்துக்கும் கொடுத்திருக்கிறோம். இந்த அதாவது இந்த செம்மணி படுகொலை இது எங்களுக்கு நடந்த இந்த செம்மணி படுகொலை சம்பந்தமாக இந்த கோரிக்கைகள் அடங்கினது எல்லா எம்பசிக்கும் கொண்டே அதை கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப நாங்கள் அதில இருந்து நகர்ந்து இப்ப இன்னும் ஒரு அணி இப்ப பின்லாந்து எம்பசிக்கு முன்னால நிக்குது. நானும் அதுலதான் நிக்கிறேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 500 மேற்பட்ட ஆட்கள் இங்க கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் உட்பட ஃபேமிலியாக எல்லாரும் வந்து இந்த கவனிப்பு போராட்டத்தில கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் அதாவது எங்களுக்கு நடந்தது அநியாயம், அதை வெளிக்கொண்டு வர வேணும். இது எங்களுக்கு சிறிலங்காவில எங்களுக்கு இதுக்குரிய எதுவுமே இருக்காது, உலக நாடெல்லாம் தலையிட்டு எங்களுக்குரிய ஒன்றை செய்யணும் என்ற ஒரு கோரிக்கையோடுதான் இந்த கவனயீர்ப்பு இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஸ்வீடன் எம்பசியில வந்து ஒரு 4 வந்து அவருடைய பிஏ தான் வந்து அதை பெற்றுக் கொண்டு போனவர். அதை நடந்து இப்ப நாங்கள் வந்து இப்ப போலாந்து எம்பசிக்கு முன்னாலே இப்ப நிக்கிறோம். இந்த விழிப்புணர்வோட சேர்ந்து அதாவது ஒரு அடையாளமாக, அதாவது எங்களோட புதைகுழி செய்யறதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு பெட்டியில ஒரு அதாவது சவப்பெட்டி மாதிரி ஒரு இதுல செய்யப்பட்டு ஒரு அடையாளமாக கொண்டுதான் அதை நகர்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கோஷங்கள் எங்களுக்கு நடந்த அந்த புதைகுழி சம்பந்தமான அந்த படுகொலைகள் சம்பந்தமாக இப்ப நடந்தது அதுகளுடைய பதாகைகள் எல்லாம் ஏந்தி கொண்டுதான் குழந்தைகள் உட்பட எல்லாருமே நடைபயணமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றது என்ன ஒன்று இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும் என்னென்றா 96ஆம் ஆண்டு அந்த இடப்பெயர்வில் வருகின்ற போது நிறைய ஃபேமிலியாக நம்மட தமிழ் குடும்பங்களை எங்கே யாருக்குமே தெரியாமல் எல்லாம் நிறைய பேர் போய்கொண்டே இருந்திருப்பார்கள். அப்போ அவர்களுடைய தொடர்பு அவர்கள் எங்கே இருக்கு அவை இல்லையா இருக்கான்னு கூட அவர்கள் குடும்பமாக இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டதுனால அவர்களுடைய தொடர்பு தெரியாது. அப்போ அவைகளுக்குன்னு சொல்லி தங்களுக்கு தெரிந்த உறவுகள் குடும்பங்கள் என்று சொல்லி இருப்பினும் அதாவது இடம்பெயர்ந்து வந்து கூட இருக்கப்பட்டதில் அப்படியானவர்கள் இதுவரையும் காணாமல் இருந்தால் அந்த தகவலை கூட அப்படியானவர்கள் அதை வெளிக்கொண்டு வருகின்ற போது இந்த புதைகுழிக்குள்ள இருக்கின்ற இந்த குடும்பங்களையும் இனங்காணக்கூடியதாக இருக்கும். அதையும் இந்த அதாவது இந்த நாங்கள் இந்த நடைபயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது இதை அறிந்தவர்கள் இருப்பார்கள். நிறைய பேர் வயதுக்கு மூத்தவர்கள் அப்படியான தகவல் இருந்தால் அவர்கள் அந்த தகவலை வெளிப்படுத்தி இப்ப இந்த நிகழ்வுகள் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு நாட்டிலேயும் செய்யப்படுகின்றது. அந்தந்த நாட்டிலே அதை தெரியப்படுத்தினால் அதையும் ஒரு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த முன்னகரக்கூடியதாக இருக்கும்.
இலங்கையில் உள்ள செம்மணி மற்றும் பிற மனித புதைகுழிகள் குறித்து விரிவான சர்வதேச விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என்றும் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கும் ஐநா மனித உரிமைகள் சபையின் அமர்வின் போது இது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழும் பல நாடுகளிலிருந்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய குயின்ஸ் செனட்டர் டேவிட் ஷூபிரிட்ஜ், ஆஸ்திரேலியாவில் உள்ள புலம்பெயர்ந்தோர் முன்வைக்கும் நீதிக்கான கோரிக்கை முன்னெப்போதையும் விட இப்போது அதிகமாக ஆதரவளிக்கப்பட வேண்டும் என்றும், நீதியை மேம்படுத்துவதற்கான அவசியமான வழிமுறைக்காக அங்கு என்ன நடந்தது என்பது விசாரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் கூறினார்.
And they just last week, new mass graves were discovered at Chemmannai in northern Sri Lanka, continuing to display the revelations of atrocities against Tamils. The Tamil people are again mourning yet more deaths and the discovery of this new atrocity. And now more than ever, the diaspora in Australia must be supported in their quest for justice. Truth about what happened here is essential as a necessary means of promoting justice, healing and unity.
செம்மணி மனித புதைகுழிகள் தமிழர் சமூகத்தின் நீண்ட துன்பம் நிரம்பிய இருண்ட வரலாற்று நினைவு பாதையானது 2025 ஆண்டில் மீண்டும் மேற்கொள்ளப்படும் அகழ்வுகளால் பல கேள்விகளை மீண்டும் உருவாக்கியுள்ளது. காணாமல் போனவர்களுக்கு நீதியும் குடும்பங்களுக்கு தீர்வும் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி இருக்கிறது. இலங்கை அரசும் சர்வதேச அமைப்புகளும் அதில் கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.